ஓம் சிவாய நமன். சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
அதுக்கு இன்னொரு பேரு ஞான செய்தி. செய்தி என்றால் செயல், ஞானத்தை நோக்கி செய்கின்ற செயல்கள். அது பத்தாக சொல்லப்படுகிறது. இந்த தசகாரியத்தை ஒரு கரும்பாக இந்த ஆசிரியர் முதல்ல உருவகம் செய்யலாம். அது 10 மோளம் உள்ள கரும்பு. கரும்பு 10 மோளம். இப்ப கரும்பை நாம சுவைக்கின்ற போது அந்த மேல இருக்கிற பகுதி இருக்குல்ல, அது கோந்தாளன்னு சொல்லி அந்த இலையிலிருந்து கீழே வர வரைக்கும் நமக்கு அடிக்கரும்பு தான் சாறு சுவைக்கும். அதனால நீக்க வேண்டிய பகுதி உண்டு மேல. அப்புறம் இடையில இருக்கிறது வந்து மேலன்னு வரும்போது சுவை கூடிக்கிட்டே வரும், ஒரு நிலை உண்டு. அந்த மாதிரி இந்த கரும்பு அது தசகாரியம் என்ற இந்த 10 மொழ கரும்பாக உருவகம் பண்றார். இந்த 10 கரும்புல 5 கணுக்கள் இருக்கின்றன. அந்த கணுக்கள் எது? இந்த நின்மல அவத்தைகள். நின்மல அவத்தைகள், நின்மல அவத்தையில முதல்ல 3, அதாவது நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழித்தி, இந்த 3லயும் அது நின்மல சொப்பனத்தில் நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், இந்த 2லயும் செயல் இருக்குது. என்னன்னா மலத்தை விட்டு நீங்கதான் நின்மலம் என்பது. அப்ப ஆனா இன்னும் அந்த ஞான அனுபவம் இல்ல, மலத்தை விட்டு நீங்க இருக்கிறத வழிய இன்னும் அந்த ஞான அனுபவம் இங்க இல்லை என்ன. ஆனா ஞான அனுபவத்துக்குரிய ஒரு பக்கம் வந்திருக்கிறது. அதனால அந்த 3 நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழித்தில ஞான செய்தி எதுவுமே எந்த அனுபவமும் இல்ல, இந்த 3 நீக்கப்படும். அதுக்கப்புறம் நின்மல துரியம், நின்மல துரியாதியத்துலதான் அந்த அனுபவம் உண்டு, சிவானந்த அனுபவம் உண்டு. எனவே இந்த அவத்தைய வந்து இந்த 10 மொழ கரும்புல சேர்க்கின்ற பொழுது அது 7 நிலையாக கொள்ளப்படுகிறது, 7 பங்காக கொள்ளப்படுகிறது. அந்த 7 பங்குல நம்ம முதல்ல சொன்ன நின்மல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, தத்துவ சுத்தி வர்றபோது ஆன்ம ரூபம் கூட வருது. இந்த 4 நின்மல சாக்கிரத்துல அடங்குகிறது. இந்த 4 நின்மல சாக்கிரத்துல அடங்குகிறது. இங்க ஒன்னும் அந்த சிவ அனுபவத்துக்கு உரிய ஒண்ணு கோந்தாள மாதிரி, கோந்தாள கோந்தாளிக்கு அப்புறம் முதல் கண்ணு வருது, அதுல ஒண்ணு உபகரிக்க அதுல ஒண்ணு டேஸ்டே இருக்காது. அதுக்கப்புறம் 2வது என்ன வருகிறது என்றால் நின்மல சொப்பனம் இருக்கு இல்லைங்களா, அந்த சமயத்துல அது ஆன்ம ரூபம். 3வது இந்த கரும்புல நின்மல சொப்பனம், ஆன்ம ரூபம். அப்ப அங்க நின்மல சொப்பனத்துல நம்முடைய அறிவை, நாமே முழு அறிவோ, நமக்கு மேல ஒரு அறிவு இருக்குதா அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, கணா போல ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, அடுத்த கண்ணு அதுதான். அப்புறம் நமக்கு ஆன்ம சுழித்துல ஞான செயல் ஒன்றும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஆன்ம தரிசனத்துல, ஆன்ம தரிசனத்தின் போது ஆன்மா வந்து நமக்குன்னு ஒரு செயல் இல்லை என்று நினைக்கின்ற என்று அறிகிற பொழுது அங்க சிவர் சுரூபம், சிவரூபம் தோன்றுகிறது. அதுக்கப்புறம் சிவத்தோடு ஒன்றுகின்ற, திருவள்ளோடு ஒன்றுகின்ற பொழுது ஆன்ம சுத்தி விளைகின்றது. ஆன்ம சுத்தியில அங்கதான் நமக்கு முதல்ல அந்த அனுபவம், கடைசி கணுவுக்கு முந்தின கணு அந்த டேஸ்ட் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது. அங்க அங்கதான் சார்புணர்ந்து சார்பு கெடுதல் வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, சிவச்சார்பை அறிந்து சிவச்சார்போடு கூடுவது, அதான் ஆன்மசக்தி. ஆன்மசக்தி கூட நிலைக்கூடிய அந்த ஞான செயல் என்ன என்றால் சிவ தரிசனமும் சிவ யோகமும். யோகம் என்றால் கூடுதல். அப்ப சார்பு உணர்ந்து, சார்பு உணர்ந்துதான் சிவ தரிசனம். நமக்கு சார்பானது சிவம் என்று அறிந்து ஆன்மா நீங்கிறது, நீங்க சிவத்தை சார்கிறது. அப்ப சிவத்தை சார்ந்து சார்பு உணர்கிறது, அது சிவ யோகம். யோகம் என்றால் கூடுதல், ரெண்டும் கூடுதல். அதுக்கப்புறம் வருவது ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் என்ன என்றால் ஆன்மா அடைய வேண்டிய லாபம், அது போகம் என்பது. இத வந்து இப்ப இதுல ஏழா சொன்னார்கள், இதையே மூன்றாக சொல்லுவதும் உண்டு. ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று இப்படி மூன்றாக சொல்லுவது உண்டு. அந்த மூணாக சொன்னாலும் சரி, ஏழாக சொன்னாலும் சரி, அஞ்சாவது சொன்னாலும் சரி, பத்தாவது சொன்னாலும் சரி, இதெல்லாம் ஒரே பொருள். ஏன்னா இது ஏன் இப்படி சொல்லலாம் சொன்னா, ஒரு அவத்தையிலேயே ரெண்டு மூணு அனுபவங்கள் நிகழும். இப்ப ஆன்ம தரிசனம் நடக்கிற போது சிவரூபம் தெரியும். ஆன்மாவுடைய நமக்கு என்று ஒன்று அறிவு இல்லை, நம்முடைய அறிவானது சிவத்தினால் சிவன் எடுக்க அறிவது. நம்முடைய அறிவு சிற்றறிவு, அது பேரறிவு. நம்ம அறிவித்தால் அறிகின்ற அறிவு, அது அறிவிக்கின்ற அறிவு என்று ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரிகின்ற பொழுது சிவரூபம் தோன்றும். அதுக்கு அப்புறம்தான் இது நமக்கு மெய்யான அறிவடுகின்ற போது சார் உணர வேண்டும் என்கின்ற பொழுது ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி வந்ததுன்னா சிவரூபமும் சிவ தரிசனமும் சிவ யோகமும் நிகழும். அப்ப அது வா வந்து வாவோடு யா சேர்ந்து வாயாக வாவ ஆகிவிடுறது. முன்னா வந்து சிவைய சிவ என்று யகரமானது வாவுக்கு நடுவில் இருந்தது. இப்போ அந்த வாவோடு ஒன்றி ஏகமாகி அந்த போகத்தை அனுபவிக்கூடியதாக ஆயிற்று, அது ஆன்ம லாபம் என்றது. இப்படி குருநாதன் வந்து இந்த ஞான செய்தி பத்தையும் இந்த ஐந்து கணுவாக நிம்லாபத்தைய அது பொறுத்து ஐந்து ஏழு பங்காக இந்த அனுபவத்தை காட்டினார் என்று நாம் கடைசியா பார்த்தோம். ஏழு காரியங்கள், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். இதுல இந்த வரிசையில அடுத்த பராளம் சொன்னார், இவற்றில் சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் என்னும் பெயர்கள் இடம்பெறவில்லை. அந்த சிவபோகம் என்பது ஆன்மலாபம். அப்போ மற்ற இதெல்லாம் வந்து இந்த உடல் நிகழ்ச்சி, ஆன்ம தரிசனத்தில் உடல் நிகழ்ச்சி சிவரூபம், ஆன்ம சுத்தியில் உடல் நிகழ்ச்சி சிவ தரிசனம், சிவ யோகம், ஆன்மலாபத்தில் ஆன்மலாபம் என்பது சிவ போகம் என்று அடக்கி, இவ்வாறு அடக்கி நிம்மல அவத்தைகளில நிகழ்கின்ற பொழுது இவங்களும் கூட உடன் சேர்ந்து நடக்கணும். ஒரு நிலையில இரண்டு சேர்ந்து ஒரு தசகாரியத்துல சொல்லப்பட்டவை. அந்த அனுபவம் வருகின்ற போது ஒரு நிலையிலேயே இன்னொரு நிலையும் சேர்ந்து வரும் என்பது தெரியும். அப்ப வந்து பத்து ஏழாகவும் கொள்ளப்படும், அந்த ஏழு மூன்றாகவும் கொள்ளப்படும். ஆன்மாவை வைத்து சொல்லுகின்ற போது, தத்துவங்களை வைத்து சொல்லுகின்ற போது பத்து சொல்றோம், ஆன்மாவை சொல்கின்ற பொழுது மூன்றாகிறது. அது நிகழ்கின்ற சொல்லும் போது இப்படி ஏழு வகையில அடக்கி சொல்லலாம். இவ்வாறு குருநாதர் அடக்கி காட்டினார். இனி இந்த திருவைந்து எடுத்திருக்கிறது, இது சிவபோகத்துக்கு சாதனம். சிவபோகத்துக்கு சாதனம், சாதனம் என்றால் கருவி, சாதனம் கருவி, சாத்தியம் சிவபோகம். இப்ப அந்த சாதனத்தினால அந்த சாத்தியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை பெற வேண்டியதுக்குரிய முறையிலே நிற்க வேண்டும். அதான் நமக்கு அந்த முன்னால வேலப்பதேசியர் துதியில சொன்னது, எவருக்கு உட்படும் பொருளும் அவ அஞ்செழுத்து அடக்கி நிற்கும் முறை ஓது முறை என்பது. யாருக்கு எந்த முறையில் ஓதுகிறார்களோ அந்த மாதிரி இருக்கணும். எந்த முறையில் உரிமை இருக்குதோ அதற்குரிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்ப நமக்கு பஞ்சாட்சரம் சொல்ற போது நம்ம கொடிக்கவிலையும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். சுவல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்க பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், முக்தி பஞ்சாட்சரம் என்று நாம பஞ்சாட்சர வகைகளை பார்த்தோம். அது நம சிவாய, சிவாய நம, சிவாய சிவ, சிவ சிவ, சிவ சி, ஓரெழுத்து மந்திரமாக சி. இது மற்றதெல்லாம் வந்து நாவல அசையும்படியாக சொல்லக்கூடிய மந்திரங்கள். அந்த ஓரெழுத்து மந்திரம் அது உயிர்ப்பில் வரக்கூடிய மந்திரம். இது எல்லாருக்கும் பொதுவானது ஒன்று அல்ல. பஞ்சாட்சரத்தை எல்லாரும் சொல்லலாம், எல்லாருக்கும் குருநாதன் உபதேசிப்பார். யாரு குருநாதன் கிட்ட அன்பி வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் குருநாதன் பஞ்சாட்சரம் உபதேசிப்பார். ஆனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப இந்த பஞ்சாட்சரம் வேறுபடும். உலக போகங்கள் ஆசை இருப்பவர்களுக்கு நமசிவாய் என்றுதான் உபதேசம் பண்ணுவார். நான் என்பது துரோதானம், அது என்ன பண்ணும், உலகத்தை கட்டி போகத்தில் செலுத்தும். அப்போ அந்த போக விரும்புகள், அது போக காமிகள் முக்தி காமிகள்னு மக்களை பாகுபடுத்தார்கள். போக காமி அப்படின்னா உலக போகல, அவங்களுக்கும் தெய்வ பக்தி இருக்கும், தெய்வத்தை வழிபண்ணும், கோயிலுக்கு போகணும், இந்த சமய வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்கும். சமய வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்கின்ற பொழுது உலக போகங்களையும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும், விரும்புவார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் முதலாக குருநாதர் உபதேசம் செய்வார். அவங்க நமசிவாய என்ற நாம முதலான மந்திரத்தை அவங்க சாதகமாக கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி முத்திகாமிகள் போகம் இல்லாம வீடு பெற்று விரும்புபவர்களுக்கு அவங்களுடைய பக்குவத்தை நோக்க ஆசிரியர் சிவாய நம என்று மந்திரம் உபதேசம் பண்ணுவார். அந்த மந்திரத்தை உபதேசித்து நடைமுறையில பயன்படுத்த சொல்ல சொல்ல அது அனுபவத்துக்கு, அந்த பொருள் அனுபவத்துக்கு வர வர அது அவங்கள அறியாமலேயே நாம விட்டு விலகும். அது பாசமும் மலமும் மாயும் அவங்களை விட்டு நீங்க தானே வந்து கொஞ்சம் என்ன விட்டு நீங்கன்னா என்ன, உலகப்பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும். அப்புறம் அது நாம போயிடுச்சுன்னா சிவாயா தான் இருக்கு. அப்ப அத உயிருக்கு முன்னும் பின்னும் சீயமாவும் வரும், சிவைய சிவ. அப்புறம் அதுல சொல்லிக்கிட்டு இருக்க போது ஒரு ஒரு நிலையில எகரம் வகரத்தோடு ஒன்றும் சிவ சிவ. நம்ம சாமி சிவசாமி சொல்லக்கூடிய மந்திரம் கிராம வீடுகள்ல வந்து திருநீருக்கு சிவசா போய் சிவசா வச்சுட்டுவாம்பாங்க, கையார் மொழிட்டு சிவசா வச்சுட்டுவா அப்படிம்பாங்க. அப்புறம் ஏ வாவோடு ஒன்றிய பொழுது சிவ சிவ. அப்புறம் ஒன்றி பொழுது அந்த வாய் என்ன பண்ணும், சீல கொண்டு போய் சீர்க்கும். அப்போ வாய் விட்டு இதுவரைக்கும் சொல்ல சிவசை என்பதெல்லாம் வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள். சி என்பது மனசுல, அது மானசீகமா நம்ம உயிர் போல மூச்சு காற்று போல ஈபிலே வரக்கூடிய மந்திரம். அது சிவபோகம் நிகழ்கின்ற பொழுது ஆன்மா அடையக்கூடிய ஒரு நிலை, சீவன் முத்தி நிலையில அடைவது. பரமத்தில் அது அப்ப இந்த உடம்பு இல்லப்ப அது சொல்ல வேண்டியது, அது அந்த அனுபவத்திலேயே நினைந்து கொண்டு இருக்கும் என்று இவ்வாறு சாத்தியமும் சாதனமும் குருநாதன் உரைத்தார். சாத்தியம்னா சாதனத்தால் பெறக்கூடியது சாத்தியம், சாதனம் சாதனத்தால் பெறக்கூடியது சாத்தியம். சாதனம்னா கருவி, அந்த கருவினால் பெறக்கூடியது சாத்தியம். இப்ப ஐயா வந்து இந்த புத்தகத்துல அந்த சாதனம் ஓதுமுறை நிற்குமுறைன்னு அந்த சொல்றார். எப்படி ஓதுகிறோமோ அப்படி நிற்க வேண்டும். அந்த நிற்பதற்குரிய மந்திரத்தை தான் ஓதுதல் வேண்டும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு எந்த வகுப்புல படிக்கிறோமோ அந்த வகுப்புக்குரிய பாடத்தை தான் நாம படிக்கணும். இன்னும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிச்சு போய் மெடிக்கல் காலேஜ் போய் உட்கார்ந்தா அது ஒண்ணுமே புரியாது. அது போல அந்த ஓதுமுறையும் நிற்குமுறையும் ஒன்றாக இருந்தால்தான் அது பலனை கொடுக்கும், இல்லாமல் பலன் தராது. இப்ப அந்த ஓது முறை நிற்கும் முறை என்ன என்பதை ஒரு இல்ல ஆசிரியர் அவர்கள் இருக்க இந்த பகுதி கொஞ்சம் பின்னால் சுவையான பகுதி. அப்போ ஞான நெறியில எப்படி பயிற்சி நமக்கு குருநாதன் வந்து தீட்சை பண்ணி ஞான நெறியிலே நிற்கும்படியாக செய்கிறான். அதுதான் இந்த தசகாரியம், அது ஞான செய்தி என்று சொல்லுவது. ஞான செய்தி அல்லது ஞான நெறி, ஞான நெறியில நிற்க செய்யலாம். பஞ்சாட்சரத்தை சொல்லி கொடுத்து நீ இந்த பொருள் உணர்ந்து இந்த ஞான நெறியில நீ நிற்க நில் என்று நம்ம நெறியில பணிக்கிறதுக்குபடி சொல்லுகிறார். அந்த நீங்குதற்கு அது பாசத்தை விட்டு நீங்குதல் சொல்றார். இதற்கு சாதனம் ந ம என்னும் இரண்டு எழுத்தையும் நீக்கி சிவய என ஓதுதல். பாசங்களில பற்றுடையவர்களுக்கு நமசிவையன்னு தான் சொல்லுவார். உலக போகங்களை பற்றுடையவர்களுக்கு நமசிவைய என்றுதான் சொல்லுவார். அந்த உலக போகங்களை பற்றுடையவர்களுக்கு குருநாதன் வந்து அவங்களுக்கு பாசம் நீங்கல, அந்த பாசம் தவறான வழிக்கு செலுத்திட்டு போகாம நல்ல நெறியிலேயே அவங்களை நிறுத்துவதற்கு மந்திரோபசாரம், காலையில குளிச்சுட்டு அனுசாரம் பண்ணும்போது மந்திர ஜாபம் சொல்றது, சாயங்காலம் வந்தபோது கோயிலுக்கு போறது, இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கத்துக்கு அவங்கள செலுத்தும். ஆனால அவங்கள வந்து உங்களுக்கு ஐந்தெழுத்துவதற்கு தகுதி இல்லை என்று விளக்குவது இல்லை. ஐந்தெழுத்துவதற்கு எல்லாருக்கும் தகுதி உண்டு. அப்போ எல்லாருக்கும் தகுதியில் வேறுபாடு உண்டு. அப்ப பாசங்களில பற்றுள்ளவர்களுக்கு நான் முதலாக உபதேசம் செய்வார். அந்த பாசம் நீங்கிவர்களுக்கு சீ முதலாக சொல்வார். அப்படி சொல்ற போது இந்த ரெண்டை நீக்கி சொல்லுவது பாசங்களில் நீங்கி நிற்பவர்களுக்கு உரிய மந்திரம். அப்ப அது சிவய என்று நிற்கும். அப்புறம் பசுத்தியம் நீங்கிய ஆன்மா திருவள்ளில் நிற்றல், அதற்கும் சிவய என்பதே சாதனம். இப்போது அந்த அந்த ஞான செயல என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா, யா வை பற்றி வாங்கிறது திருவருள், திருவருளை பற்றி அதில் அழுந்து நிற்பதாகி அனுபவம் நிகழும். அந்த அனுபவர்களே அதான் ஞான செய்தி. சிவைய என்று சொல்லுகின்ற பொழுது அது அந்த வா யா வாவை பற்றி அந்த வாவில அழுந்தி நிற்கும். அந்த அழுந்தி நிற்கக்கூடிய அனுபவம் தான் இங்க ஞான செய்தி. இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நிலை என்னன்னா, அந்த வாவினால் எவ்வில் சி விளங்கும், அது எந்த காலத்திலையும் சிவம் ஆன்மாவை விட்டு பிரிந்திருப்பது இல்லை. ஆன்மாவும் சிவத்தை போய் சேருவதும் இல்லை, சிவமும் எங்கேயோ இருந்து வந்து சேரவில்லை. எப்போ நம்முடன் அத்துவிதமாகவே சிவம் இருக்கிறது, யாவில சிவம் அத்துவிதமாகவே இருக்கிறது. அது தோன்றாதவாறு வெளிப்படாதவாறு நம்மால் தெரிந்த முடியாத மலமும் துரோதமும் மறைத்து கொண்டு இருக்கு. இப்ப நாம நீங்கிய பொழுது இப்ப யாவில வாவினுடைய உதவியினார். ஏன்னா சீயும் வாவும் தாதான்மை சம்பதம், பிரிவில்லாத சூரியனும் சூரிய ஒளியும் போல தாதான்மை பிரிவில்லாத சம்பந்தம். இப்ப வாவில ஒன்றுகின்ற பொழுது அந்த வாவனுடைய திணையினால சீ நன்கு வெளிப்பட்டு தோன்றும். அது எங்கிருந்து வந்து தோன்றது இல்ல, ஏற்கனவே இந்த ஆன்மாவில யாவில இருப்பதுதான், அத்துவிதமாக இருப்பதுதான். அது மறைப்பு நீங்கவே அது பிரகாசித்து வெளிப்பட்டு நிற்கிறது. அந்த வாவினால் எவ்வில் சீ விளங்குமாறு நிற்றல், இதில் ஆன்மாவில் சிவம் விளங்கி நிற்றால் ஆன்மா சிவத்தில் அழுந்தி சிவமாகும். இந்த சிவமாகக்கூடிய அனுபவம் இதுக்கு சாதனம் சிவையே என்பது. இவ்வாறு நிற்கும் முறையும் ஓது முறையும் மெய்கண்ட நூல்களில் ஒன்பதாம் சூத்திர பொருளாகவும் பத்தாம் சூத்திர பொருளாகவும் கூறப்பட்டுள்ளன. ஒன்பதாம் சூத்திரத்தில் ஊனக்கண்ணம், கண் என்றால் அறிவு, ஊனக்கண் என்று பாச ஞானம். பாச ஞானம் பதியை காட்டாது. பாச ஞானம் பாசங்களினால் ஆன்மாவுக்கு வரக்கூடிய ஞானம் ஒழிய அந்த பாச ஞானத்தை தருவது இல்ல பாச ஞானம். அப்புறம் அந்த பாசமும் மாயை பதிய உணரமாட்டான், அதனால் அவற்றை நீங்கினில் பாசஞானம் பசிஞானம் இந்த ரெண்டையும் நீங்கி நில் நின்றால் சிவஞானத்தால் அத பதிஞானம்னு சொல்லுவோம். பதிஞானம், அடிஞானம், திருவருஞானம் என்றெல்லாம் சாத்தங்கள்ல சொல்லப்படும். சிவஞானத்தால் வ சிவஞானம் என்பது வ திருவருள், திருவருள் சிவஞானம் வ. இதனால சிவம் யா இடத்தில் விளங்குமா உன்னிடத்தில் விளங்குமாறு நில். இது இதுதான் சிவோகம் பாவனை, சிவமாக தன்னை பாவித்தல். மலம் மாயை நீங்கிற போது யாவல வாவினுள்ளதுனால தன்னை ஆன்மா தன்னை சிவமாக பாவித்து நிற்றல். மலம் நீங்கிட்டு சிவமாக சிவோகம் பாவனை, எது பாவிக்கிறார்களோ பாவனையினால அந்த பாவிக்கப்பட்ட பொருள் கூடும் என்று கருத்து. இப்போ கருட பாவனை பண்ணவன் கருட பாவனை பண்ணவன் கலையா மந்திரம் போடுறாங்க விஷ நீக்குவதற்கு, அவங்க கருட மந்திரத்தினால தங்களை கருடனாக பாவித்துக் கொண்டு செய்கின்ற மந்திரம். இப்ப அந்த சிவ நானே அந்த சிவோகம் என்றால் நானே சிவம் என்பது. அப்ப அந்த பாவனையினால தன்னிடத்திற்கிற பசுத்துவெல்லாம் நீங்கி சிவத்தை பாவனத்தினால சிவத்தினுடைய அந்த பாவனை எல்லாம் வந்து சேரும். பசுத்துவம் நீங்கி சிவத்துவம் வந்து சேரும். அப்ப சிவத்தை வந்து சேருவதுக்கு எது தடையா இருந்ததோ அதெல்லாம் நீங்கிட்டு, நாம நீங்கிட்டு நீங்கினால சிவ பசுத்துவம் நீங்கி சிவத்துவம் வந்து சேரும். இது வந்து அப்பர் பெருமான் வந்து என் குணத்துலோமே கடைசி நாமார்முடியெல்லாம் நம்ம நெஞ்சோம் என்று பதிவாருக்கில்லையா, அந்த பதிவு ஒரு பாட்டுல நான் யாருக்கும் பயப்பட வேண்டியில்ல, ஏன்னா என் குணத்துள்ளோம், சிவனுடைய என் குணத்துல நாம் இருக்கின்றோம் என்றார். அப்ப தன்னை சிவமாக பாவித்து சிவமான சிவத்தினுடைய அந்த எண்குண பாவனை இருக்கு. சிவ சமம் அல்ல, ஏன்னா ரெண்டும் பாவித்து அந்த சிவ அனுபவத்தில் இருக்கக்கூடிய நிலை என்றுதான். அது என்ன பசுத்தோன்னா என்ன சிவத்துவனா என்னன்னு சொல்றார். மாயினால் உண்டாகும் முக்குண சம்பந்தம் அது பசுத்துவம், அது வந்து சத்துவ ராஜத தாமச குணமாக இருக்கும். சிவத்துவம் என்பது ஆன்மாவிடத்தில் இதுவரை பற்றின்ற பாசங்கள் நீங்கியதனால் இப்பொழுது சிவத்தினால் உண்டாகின்ற முற்றறிவுடைமை, அதுக்கு வடமொழில சர்வஜ்ஞத்வம் என்று சொல்றார். ஆன்மாவுக்கு சிற்றறிவு அது முற்றறிவு, சர்வஜ்ஞத்வம் ஆன்மாவுக்கு கிஞ்சித்துவம், கிஞ்சித்துவம்னா கிஞ்சித்து கிஞ்சித்தினுண்டு அர்த்தம். கிஞ்சித்துவம் முதலே என்கூட சம்பந்தம். இச்சிவோகம் பாவனையால் ஆன்மா சிவத்துடன் ஒன்றுபட்டிருக்கும். ஒன்றுபட்டா சிவமாகவே ஆறுதல்ல, ஏகனாகி அதோட கூட்டி நிற்கும் அர்த்தம். ஏன்னா ஆன்மா கெட்டு சிவமாக ஆகுறதில்ல, சிவம் ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபட்டு நிற்பது. ஒன்றுபட்டு நிற்பதற்கும் ஏகமாக அதாவது சிவமாக ஆவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒன்று அதுனா ஆன்மா கெட்டு போய் சிவமாகறதில்ல, சிவமும் ஆன்மாவும் ஒன்றாக கூடி நிற்பது, ஒன்று போல நிற்கின்ற ஒரு நிலை. சரி, அப்ப அந்த ஒன்றுபட்டல் ஏகமா ஏகனாகி ஒன்றுபட்டு அப்படின்னா என்ன பொருள் கேட்க சொல்றார். அது வந்து எப்படி கூடி இருக்குது அப்படின்னா ஆன்மான்னு ஒரு பொருள் இல்லை என்று சொல்லும்படியாக அவ்வளவு நெருக்கமா இருக்கு. ரெண்டு கூடி இருக்குது, ரெண்டு கூடி இருந்தாலும் ஒன்று கெட்டு ஒன்றே ஆவது இல்ல, ஆன்மா கெட்டு சிவம் ஒன்றே ஆவது இல்ல. பின்ன என்ன சிவம் ஆன்மாவும் எப்படி அழுந்தி நிற்கின்றன என்றால் ஆன்மா என்று ஒரு பொருள் இல்லை என்று சொல்லும்படியாக அவளை அழுந்தி நிற்கின்றது. ஆன்மா என ஒரு பொருள் உள்ளதன்படியாக தனித்து முனைத்து விளங்குகின்ற சிவமே விளங்கும்படியாக நிற்றல். அப்ப இறைவன் ஏகனாகி இறைவனி நிற்க, அந்த இறைவனி நிற்றல் என்ன, என்னுடைய செயல்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சிவ செயல் தான். சிவம் எப்படி என்னை செயல்படுத்துகிறதோ அப்படி நான் செயல்படுகிறேன், என்னிச்சு இப்படி எந்த செயலும் கிடையாது, என்னிச்சுன்னு எதுவுமே இல்லை என்பது. இறைவன் தன் செயல்கள் எல்லாம் சிவத்தின் செயலே, என் செயல் என்பது ஏதுமில்லை என்னும்படியாக நிற்றல். இது நிற்கும் முறை. இந்த நிற்கும் முறைக்கு ஏற்றபடியாகத்தான் ஓது முறையும் அமைதல் வேண்டும். இவை ஆன்மா செய்யும் சாதகமும் அதன் பயனாகிய சாத்தியமும் ஆகும். இந்த பயிற்சி கைகூடி சாத்தியம் சித்திப்பதற்காக சிவைய நாம ரெண்ட விட்டு போட்டு சிவைய சிவசிவன்று சொல்லப்படும். அப்ப அந்த நாமக்களை நீக்குவதிலும் பசுத்துவம் கெட்டது என்ற பாவனையுடன் அருளில் அடங்கி அப்ப அந்த மந்திரம் சொல்ற போது நான் என்னுடைய பாசம் கெட்டதே நான் அருளில் அடங்கி நிற்கின்றேன். நான் வந்து தனியா ஒரு பொருள் நினைக்காம அருளில் அடங்க வாவில் அடங்கி இருப்பதை சொல்கின்ற போது நான் திருள்ள அடங்கி நிற்கின்றேன். என்னுடைய செயல் என்பது ஒன்று இல்லை என்று தன்மனைப்பின்றி சாதகம் செய்யணும். என்னும் பாவனர் சிவம் விளங்குவார் சிவத்தில் அழுந்து நிற்கின்றேன் பாவனையுடன் ஓதிலே ஓதும் முறை. இப்ப இதுக்கப்புறம் குருநாதன் இது நிலைத்து நிற்கணும், இந்த அனுபவம் நிலைச்சு நிற்கணும்னா என்ன செய்யணும் சொல்றார். அதான் கடைசி பகுதி, நம்ம நிலை இறுதிக்கு வந்து விட்டோம்.